ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு 2 சூத்திரம் முதல் பாடல். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தருகோட்டம் பெறையதடி தாழ்சடையூன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வு ஒரு சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. நாட்டுக்கு நன்மை செய்தோர் பல பேருண்டு நாட்டுக்கு நன்மை செய்தோர் பல பேருண்டு நாட்டியத்தை தந்தவர்கள் யாரும் இல்லை. வீட்டுக்கு போவதுதான் பெரிதே இல்ல. விமலனார் திருக்கூத்து மிக்கதாகும். காட்டுக்கு போவதற்கு முன்னே நீங்கள் கனகசபை திரு நடனம் கண்டுபாரியே. பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகின்றான் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே. பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகின்றான் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே. பார்வதி சிச்சவேசா சிதம்பரேசா அருளே வடிவாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருந்தருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே 2 சூத்திரம் முதற் பாடல் பற்றி விரிவுரை இப்பொழுது செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களை சிவகுருமான் பக்குவப்படுத்துதல் பல வகையான தந்திரங்களை மேற்கொண்டு உயிர்களுக்கு புத்தியை தந்து அந்த புத்தியின் மூலமாக பத்தியை தந்து பத்தியின் மூலமாக முத்தியை கொடுக்கிறார். முத்தியை கொடுப்பதுக்கு ஆதாரமாக இருப்பது பத்தி, பத்திக்கு ஆதாரமாக இருப்பது புத்தி, இந்த புத்திக்கு ஆதாரமாக இருப்பது சக்தி. சக்தியினாலே புத்தியும், புத்தியினாலே பத்தியும், பத்தியினாலே முத்தியும். சக்தியாகிய உமாதேவியினுடைய அனுக்கிரகம் தான் சத்தினி பாதம். சத்தினி பாதம் வந்தவனுக்குத்தான் சுவாமியிடத்திலே பத்தி பண்ணலாங்கிற புத்தி உண்டாகும். சத்தினி பாதம் வராதவனுக்கு அந்த புத்தி வராது. அப்படி இந்த புத்தி வந்துட்டா அப்புறம் பத்தி வந்துடும். பத்தி வந்துட்டா சித்தந்தடிவீர்கள் அத்தன் ஆறுரை பத்தி மலர்வ முத்தியா. பத்திய மலர் என்று சொல்கிறார். பத்திய மலர் ஞானம், பத்தியை மலர். அதனாலே அப்படி அந்த உயிர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு சிவபெருமான் மேற்கொண்ட பல வகையான செயல்களிலே இப்படி ஞான நூல்களை ஞானிகள் மூலமாக அதை உண்டு பண்ண செய்து அந்த ஞான நூலை ஓத வைத்து கேட்க வைத்து அதன் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்துகிறார். ஞான நூலை கேட்காதவர்களுக்கு பக்குவம் வர வாய்ப்பு இல்லை. ஞான நூலை கேட்காதவர்களுக்கு ஞானம் வர வாய்ப்பு இல்லை. கண்ணப்பர் மாதிரி முன்ன பிறவிகளிலே ஏராளமான தவம் செய்தவர்களுக்கு நூல் இல்லாமையே ஞானம், படிக்காமையே ஞானம் வந்துடும். அது பண்டைநல் தவத்தால் தோன்றி, பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி ஒன்றும் தொண்டரை தானே தூய கதியிலே முன்ன பிறவியிலே நிறைய தவம் செய்தவர்களுக்கு இந்த பிறப்பில நூல் வேண்டியதில்லை. பரஞ்சோதி நன்னாமம் பயிலப்பற்றேன் என்று சுந்தர தேவார். அதனாலே பண்டைகள் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி ஒண்ணும் முன்ன பிறவிகளை செய்த தவத்தினாலே இப்ப அவளுது ஜென்ம எடுத்த ஆன்மாக்களுக்கு ஞான சம்பந்தரை போல அவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை. அவர்களுக்கு சாம்பு சித்தர் அதற்கு மேலே வந்து கொஞ்சமும் ஞானம் இல்லாதவர்களாய் தவம் இல்லாதவர்களாய் இருக்கின்றவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை. கொஞ்சம் கூட தவம் இல்லாதவர்கள் ஞானம் இல்லாதவர்களுக்கு நூல் வேண்டியதில்லை. தவம் உடையதாயும் அந்த தவத்திலே பூர்த்தி இல்லாமல் சிவத்தை அடையலாம் என்கின்ற விருப்பமுடையவர்களாக இருப்பவர்களுக்கு தவத்தை செய்து அந்த தவம் குறைவாக உள்ளவர்கள் இந்த பதவியிலே ஞானம் உள்ள கேட்டு பூர்த்தி பண்ணணும். தவத்தை பூர்த்தி அந்த தவத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஞானம் உள்ளுடைய உதவி தான். அதனால பரமஞானிக்கு நூல் வேண்டியதில்லை, அஞ்ஞானிக்கும் நூல் வேண்டியதில்லை. ரெண்டுலையும் சேராதவர்களாய் ரெண்டுலையும் சேர்ந்தவர்களாய் இருக்கிற நமக்கு நூல், ரெண்டுலையும் சேராதவர்களாய் ரெண்டுலையும் சேர்ந்தவர்களாய் இருக்கிற நமக்கு நூல். ரெண்டு பக்கமும் சேர்ந்து இருக்கிறோம். நல்லாரோட சேர்ந்திலேயே நடுவேன் ஞானி இல்லையேன் நான் சொல்லேன் அப்பர் நான் சொல்லேன் ஞானி இல்லையான் நல்லாரோட சேர்ந்திலேயே நடுவேன் விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒழித்தேன். அதனாலே அப்படி ஞானம் உள்ள தொடர்பு இல்லாதவர்களுக்கு ஞானம் வர வாய்ப்பே இல்லை. அதைத்தான் சித்தியாரில் பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி கொண்டும் தொண்டரை தானே தூயகதி இருக்கும் மார்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு ஈசன் புண்டரிகத்தால் எறும் பர்ஷனை போகலூற்றாம் என்பது சித்தியார். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு ஞான நூல் பாடம் கேட்பதற்கு கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாருக்கும் அது கொடுத்து வைக்காது, கொடுத்து வச்சவரு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வாரி வாஸ்தவம் தான் அது வாஸ்தவம். ஒரு வேதாந்தம் வந்து உச்சியில் கொடுத்த ஆராயின்ப அருங்கணி விடிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலரே பலர் இல்லை. அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த வாக்கியத்தை உண்மையாக எடுத்துக்கொண்டால் எப்போதும் கூட்டம் பிடித்தாரு. ஒரு வேதாந்தம் வந்து உச்சியில் கொடுத்த ஆராயின்ப அருங்கணி விடிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் சிலர். அப்படியே வந்து இந்த பிறவியிலே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்ததே என்று எண்ணி பார்த்தால் இதை கேட்காம இருக்க மனசு வரும். நல்ல உணவை பார்த்தவன் உண்ணாமல் இருக்க மாட்டான். சக்கரை வியாதி உண்டா கூட நல்ல சுவையான ருசியான உணவை முன்னாடி சக்கரை வியாதி காரணம் வையுங்க அப்புறம் மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிடுவோம். சக்கரை வியாதி காரணத்தை உண்ணா நம்ம நெனையில சீதப்பட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிலேப்பியை வையுங்க. என்ன பண்ணுவான் சாப்பிட்டு விடுவான். அடுத்தாப்புல டாக்டருக்கு போய்களை ஊசி போட்டுக்கலாம். அது தீமையை கொடுப்பதாக தெரிந்து இது நன்மையே செய்வதாயிருக்கின்ற உங்களை கேட்கும் போது நீங்க உன்ன மறந்துடுவீங்க. கேட்கும் போது நம்ம மறந்துடுவோம். பாடம் கேட்கும் போது உங்களே கேட்கும் போது நீங்க பூஜை பண்ணும் போது கூட மனசு ஒரு மனசா இருக்க பூஜை பண்ணும் போது கூட கையொன்று செய்ய வெளியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலாலுகமல் வெய்யொன்று சார செவி ஒன்று கேட்டு விருந்துமையான் செய்கின்ற பூசையை பாருபொருளாய் விலை கிறிஸ்தவனே என்பார் பட்டினத்தார். பூஜை செய்யும் போது கூட மனம் ஒரு மாதிரி சடங்கு தானே பூசை சடங்கு கிரியையாச்சா அதை எடுக்க இதை எடுக்க அதை எடுக்க இதை எடுக்க நினைக்க மந்திரம் பாவனை கிரியையோட பூசை பண்றோமா மனசுக்கு வேலை கைக்கு வேலை கருத்துக்கு வேலை. இங்க என்னன்னா ஒரே எண்ணமாக கேட்க முடியாது. ஒரே எண்ணமாக இப்ப கை காலுக்குலாம் வேலையே இல்லை, கருத்துக்கு தான் வேலை கண்ணுக்கு வேலை. அதுவும் இப்ப சொற்பொழிவு ஞானம் உள்ள கேட்கும் போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் ஞானிகளை போலவே இருக்கிறீர்கள். என்ன காரணம் என்றால் ஞானி ஒரே பொருளை பார்த்து கொண்டிருப்பான். ஞானி என்ன பண்ணுவான் உலகத்தை பார்க்க மாட்டேன், ஒரே பொருளா இருக்கிற கடவுளை பார்த்து கொண்டு. இப்ப நீங்க எல்லாரும் இந்த சொற்பொழி பண்ற ஒருத்தரை தான் பாக்குறீங்க. அதுக்கு சந்தேகம் இல்லை, அங்கிட்டு இருந்து பார்க்க மனசு இப்ப என்னமா இருக்கிறீ ஞானிகளை போல இருக்கிறீங்க. அதனாலே அந்த நேரத்துல உடம்பு பத்திய கூட ஞாபகம் வராது, உடம்பு பத்திய ஞாபகங்கள்லாம் வராது. என்ன மறந்தே இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே என்கிறார் அருணகிரார். அப்போது தன்னை மறந்து இருக்க முடியாது. அதனாலே இந்த ஞானமானது உயிரிலே பதிவாகும், உள்ளத்தில இல்லை உயிரிலே பதிவாகும். உயிரிலே உள்ளத்துல பதிவானா உள்ள விட்டு விடும். ஏன்னா எத்தனை வச்சிருக்கோம் உள்ள ஒன்னா ரெண்டா வச்சிருக்கோம். அப்பர் சாமி தான் நெஞ்ச உமக்கே இடமாக வைத்தேன்னாரு, நெஞ்சா உமக்கே இடமாக வைத்தேன்னாரு. நம்ம அப்படியே இல்லை இல்லை என்னென்னமோ வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. அப்பா இருக்கிறது கொஞ்சம் தான், புருஷாலும் கூட இல்லை. அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற சொல்ல முடியாது அத்தனை போட்டு வச்சு. அதோட அதான் ஞானத்தை கொண்டு வச்சா நிக்குமா நிக்காது அல்லவா. பல பாத்திரங்களோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு வச்சு தேடிட்டாங்க. அதனால உயிரிலே பதிவது சிவஞானம், உயிரிலே பதிவது சிவஞானம். அதனால உயிர் செல்லும் போது கூடவே வரும் சிவஞானம், உயிர் செல்லும் போது சிவஞானம் கூடவே வரும். அந்த சிவஞானத்தை நமக்கு நன்றாக வாரி வழங்குகின்றவர்கள் அருளாளர்கள். அந்த அருளாளர்கள் அருளி செய்த நூலிலே சிவஞான சித்தியார் என்பது தனிப்பட்ட சிறப்பு. சித்திக்கு மேல நூல் இல்லை, சிவத்துக்கு மேல தெய்வம் இல்லை என்பது கூட படம். அப்படிப்பட்ட சித்தியாரிலே இங்க எப்படி இருக்கணும்னா கருப்பு குட்டி தாயை பார்ப்பது போல இருக்கணும். மாடு பசு மாடு மந்தைக்கு போயிருக்கு, மேய மந்தைக்கு போயிருக்கு. அது போயிட்டு சாயங்காலம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கெல்லாம் வரும். அப்போ இந்த கண்ணு குட்டி தாயை பார்த்து கத்தர கத்து மா மா மான்னு கத்து அது வந்து இதுக்கு சீர உபசாரம், அது பால் குடிச்ச ஒருப்பாடுதான் அதுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படி கன்றை போல இருக்கவும், அப்புறம் கன்று ஈன்ற பசுவை போல இருக்கவும், கன்றை போல இருக்கவனும் தாய நோக்கி இருக்கிற கன்றை போல இருக்கவனும் ஞானத்துக்கு, அதே சமயத்துல கன்றை என்ற தாய் தாய் பசு போல இருக்கவன் கற்றாவின் மனம் போல பசு, கற்றா மனமன கதிரியும் பதறியும், கற்றா மனமன கதிரியும் பதறியும். அதனாலே இந்த மாதிரி அவா உள்ளவனுக்குத்தான் சிவஞானம் கிட்டுமே தவிர, ஏதோ போகலாம் போகாம இருக்கலாம், கேட்கலாம் கேட்காம இருக்கலாம், பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம், கும்பிடலாம் கும்பிடாம இருக்கலாம், படிக்கலாம் படிக்காம இருக்கலாங்கிறவனுக்கு ஞானம் வராது. பெருமா ஒரே நான் ராத்திரி கூட சொன்ன ஜாலியா பக்தனா இருக்கிறவன் கொக்கு போல இருக்கவன், பக்தனா இருக்கிறவன் கொக்கு போல கொக்கு போலவே இருக்கக்கூடாது, கொக்கு போலவே இருக்கணும், கொக்கு போலவே இருக்கக்கூடாது. குக்கு எப்படி இருக்குவென்றால் இறைய நாடிக்கே இருக்கும், ஓடுமீன் ஓட உழுமீன் வரும் அளவும் வாடி இருக்குமா குக்கு, மீனிலேயே உரிய வச்சிருக்கோம், மீனிலேயே உரிய வச்சிருக்கோம், நம்ம மீன்ல உரிய வைக்கக்கூடாது, இறையிலே உரிய வச்சிருக்கோம், இறையில உரிய வைக்கக்கூடாது, இறையிலே உரிய அது இறை தேடும், அது நாம என்ன தேடணும், ஆனா என்ன கருத்து அது இறையிலே அது என்ன வைத்திருப்பது போல நம்ம இறைவனத்திலே என்ன வைப்போம், அதை அரசே பொன்னம்பலத்தாடு அமுதே என்று அருள்மூக்கி இறைதியர் கொக்கொத்து இரவு பகல் ஏசத்திருந்தே வேசத்தேன், இறைதியர் கொக்கொத்து இரவு பகல் ஏசத்திருந்தே வேசத்தேன், கடைசீர் அடியார் கடிசிறப்ப காட்சி கொடுத்து அடி என்பால் பிரசீர் பாலி நெய் போல பேசாது வந்தால் பேசாரோ என்பது கோயில் மூத்தது. அதனால இப்படி பக்தர்களாக இருப்பவர்கள் சிவஞானத்திலே அபாவுடையவர்களாக இருக்கும், சிவஞானம் எப்போ கிடைக்கும், சிவஞான பக்தியை பத்தி செய்திகள் எங்கே கிடைக்கும், சிவஞானத்தை பத்திய செய்திகள் எங்கே கிடைக்கும், பசியுடையவன் அன்னத்தை தேடுவது போல், பசியுடையவன் அன்னத்தை விரும்புவது போல அப்படி இருக்கும். அப்படி எல்லாம் விருப்பம் இல்லையா சாமான்யமா அடைய முடியாது, சாமான்யமா சிவஞானம் அடையாமட்டா பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு என்று என்ன அதை பத்தி பேச்சே இல்லை, அவனுக்கு அந்த அதுக்கு பேச்சே கிடையாது, விளங்குற பாசி பண்ணி ஆகணுங்கிற அக்கறை உள்ள வேணமா இருக்கணும், ஆசிரியரை அடுத்தே இருக்கணும், கட்டாயம் தவறாமல் ஸ்கூலுக்கு போகணும், பள்ளிக்கு தவறாமல் போகணும், பாடத்தை படிக்க வேணும், ஆசிரியன் சொல்லுவதை நன்றாக கேட்கணும், பாசு பண்ணியே ஆகணுங்கிற எண்ணம் பண்ணணும், பண்ணலாம் பண்ணாலே பரவாயில்ல அதனால என்ன என்று இருக்கிறவனுக்கு பேச்சே கிடையாது. ஆகையினாலே எல்லாரும் நல்ல அக்கறை உடையவர்களாக இருப்பீர்களாக. இரண்டாவது உத்தரம் இது, இரண்டாவது உத்தரம் கொஞ்சம் விரிவுடையது, சிவஞான பதத்துல 12 சூத்திரம், சிவஞான சித்தியாவது 12 சூத்திரம், அதுல இந்த 2 சூத்திரம் பல சமாச்சாரங்களை சொல்லுகிறார், பல சமாச்சாரங்களை சொல்லுகிறார். அந்த சிவஞான போதத்திலே அவையே தானே ஆயுர்வனை போக்குவரவு உரிய ஆணையில் நீக்கமின்றி நிற்குமன்றே என்பது சிவஞான போதம், அந்த சூத்திரத்துக்கு தான் விளக்கம் பண்ணுகிறாரு இந்த ஆசிரியர். இதுல இந்த 2 சூத்திரத்துல என்னென்ன வருது என்றால், மேற்கூறியவாறு சேதனாசேதன பிரபஞ்சங்களாகிய பசுபாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன், அதனால சேதனாசேதன பிரபஞ்சமாகிய பசுபாசங்களை, சேதனம் என்பது அறிவுடையது, அசேதனம் என்பது அறிவில்லாதது, சேதனம் என்பது உயிர்கள், அதனால அசேதனம் என்பது பாசம், இவைகளை தோற்றுவிக்கும் முதல்வன். இப்படி பிரபஞ்சங்களை தோற்றுவித்து அதிலே பசுக்களை வந்து பசுக்களை அதுல மேய விடுறது அப்படின்னு கூட சொல்லலாம், பசுக்களை மேய விடுறது, தோட்டத்துல பயிர் போட்டு பசுவை மேய விடுறாங்கல்ல, அது போல உலகமாகிய தோட்டத்தை படைத்து அந்த தோட்டத்திலே இத்தனை பசுக்களையும் படைத்து அந்த பசுக்களை இந்த உலக போகங்களை அனுபவிக்கிறார், அதுதான் தனு கரண போகன போகணும், தனு கரண போகன போகணும், தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் அந்த கரணம், போகணும் என்றால் உலகம், அதில் அனுபவிக்கப்படுகிற போகங்கள் என்று சொல்லப்படும் சித்தாந்தத்துல. அதனாலே முதல்வன் பசுபாசங்களையும் பசுபாசங்களோடு அத்துவிதமாக அத்துவிதமாயும் அவற்றின் வேறாயி நிற்கும் முறைமை இச்சூத்திரம் கூறுகிறது. அதையாலே பசுபாசங்களோடு கடவுள் எப்படி இருக்கிறார், இது ஒரு பெரிய சர்ச்சை, பெரிய விசாரம், பெரிய விசாரணை, பெரிய விசாரிப்பு, பெரிய கேள்வி, பெரிய வினா, இது கடவுள் உலகத்தோடு எப்படி இருக்கிறார், உயிரோடு எப்படி என்று மற்ற மதவாதிகளுக்கு இந்த உண்மை உரியவை, மற்ற மதவாதிகள் எல்லாம் அவரவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் சொல்லி அது நீங்கள் சொல்லுவது அடாது என்று சொல்லி மறுத்து சொல்கிறார். அதனாலே உலகமும் உயிர்களும், உலகமும் உயிரும், உலகத்தை பசு பாசம் என்பது, உயிரை பசு என்பது, பசு பாசம், உலகம் பாசம், உயிர்கள் பசு, இந்த பசுபாசங்களாக இருக்கிற இந்த பொருளோடு இறைவன் எப்படி இருக்கிறான், அற்புதமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறதே நூல்கள் என்றால், அதனால எந்த நிலையிலே இறைவன் இருந்து இந்த பசுபாசங்களை இயக்குகிறான் என்பதை மற்ற மதவாதிகள் ரொம்ப ஏமாந்து போய்விட்டார்கள், ரொம்ப ஏமாந்து போய்விட்டார்கள். இது அதை நினைச்சா நமக்கு பரிதாபமா கூட இருந்தது. அவ்வளவு பெரிய மதவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏமாந்து போய்விட்டாரு என்று ஒரு வகையில நமக்கு பாவமாக கூட தெரியணும். எப்படி என்று கேட்பீர்களானால், இறைவன் உயிர்களோடு உலகத்தோடு எப்படி இருக்கிறான் என்றால், பொண்ணும் பணியும் போல பொண்ணும் பணியும் போல இருக்கிறார். பொண்ணு என்கின்ற தங்க கட்டி இருக்கே, தங்க கட்டியே ஆபரணமாக, இது மாயாவாதிகள். மாயாவாதிகள் தான் நம்ம சங்கர மதம். ஏகாண்மவாதம் என்றாலும் சங்கர இது மாயாவாதம் என்றாலும் ஒண்ணுதான். அதனாலே பொண்ணும் பணியும் போல, அவர்களுக்குள்ளே கடவுளும் உலகமும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பொண்ணும் பணியும் போல. அது எப்படி என்றால், கடவுளே உலகமானார், பொண்ணே ஆபரணமானார் போல. இது புரியுதா? பொண்ணே ஆபரணமானார் போல சொன்னப்ப சாமானியர்களுக்கு ஆகிற வாசம் இந்த வாசம். பொண்ணே ஆபரணமானார் போல தங்கத்தில செங்கிலி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. தங்க படியும் சரி சரி, தங்கத்தில செங்கிலி போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது பொற்கட்டியினாலே ஆனது, பொற்கட்டியினாலே ஆனது. பொற்கட்டியே ஆவரணமானார் போல, பொற்கட்டியே ஆவரணமானார் போல பிரம்மமே உலகமாகியது என்பது சங்கரன் மரம். இதை நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க பாருங்க. பொன்னே ஆபரணமான பொற்கட்டியே ஆபரணமானார் போல பரமமே உலகம் ஆகியது என்று சங்கரன் மதம், மாயாவாதி மதம். அதை எப்படி மறுக்கிறாங்க, சித்தாந்தி எப்படி மறுக்கிறார் என்று கேட்டால், பொன்னே பொற்கட்டிய ஆவரணமானால், பொற்கட்டிய ஆவரணமானால் அந்த பொன்னினுடைய தன்மை எல்லாம் அந்த ஆவரணத்துல இருக்கிறது. தங்கமே என்ன கொஞ்சம் சிறப்பா கூட சொல்லலாம், கட்டியா இருந்தது ஆவரணமாகியது. ஆவரணமான போது அந்த பொண்ணு தானே தவிர வேற ஒண்ணு மாற்றமே இல்லை. இதுதானே உருவமாறு. அது போல இப்ப அந்த தங்கத்தினுடைய தன்மையே அந்த ஆவரணத்துல இருக்கிறது. தங்கத்தினுடைய தன்மை என்னால ஞாபகம், தங்கத்தினுடைய தன்மையே ஆவரணத்தில் இருக்கிறது. பிரமமே உலகமாச்சு என்று சொன்னால் பிரமத்தினுடைய தன்மை உலகத்தில் இருக்கணும். சும்மா சாதாரணமானவர்கள் கூட தெரியும், பிரமமே உலகம் என்றால் பிரமம் எப்படிப்பட்டது? நூத்துக்கு நூறு பியூர் சுத்தம், இது நூத்துக்கு நூறு அசுத்தம். இங்க ஒத்துக்கிட்டா இல்லையா? இப்பதானே வளர்ந்தது. இப்ப நீங்க சொன்ன பதில் எல்லாம் சரியல்ல. பிரமமே உலகமாயது என்று சொன்னால் பிரமத்தை போலவே உலகம் இருக்கும். தங்கமே ஆவரணமானது என்று சொன்னால் தங்கத்தினுடைய தன்மையெல்லாம் ஆவரணத்தில் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விசேடமா கூட இருக்கு, கட்டியா இருக்கும் போது அவ்வளவு மதிப்பு இல்லை. அது பதக்கமா பண்ணி மார்பில போடும் போது அது போல பரமமே உலகம் ஆச்சுன்னா இந்த உலகம் பிரமமயமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நேர மூப்பு ஆயால் இந்த மாதிரி அசுத்தம் போக்கு வருது ஒன்னும் இருக்க கூடாது. இதுல புரியுதாமா? இதுதான் சங்கர மதனால ஞாபகம் சொல்லு. நானே பரம என்று உரைத்து ஞாலம் தேய்த்திறனை எண்ணி ஊனே புகுந்து நின்று இருக்கு உபதேசங்கள் உரைத்து வரும் மானா மதி கேடனமாய் மாயாவாதி பேயாகி தானே உரைக்க அந்நூலின் தன்மை தன்னை சொல்லுவாம் என்று பரமத்துக்கிற சொல்லுகிறார் சித்தியார்கள். இதெல்லாம் பண்ற. அதனாலே இப்ப இங்க இப்ப இந்த இடம் உங்களுக்கு புரியுது இல்லையோ? பொன்னே ஆபரணமானார் பரமம் உலகம் ஆகியது. பரமம் உலகம் ஆகியது, அதான் சொல்றேன். பரமம் உலகம் ஆச்சுன்னா அதுக்கு அவங்க ஓமை தங்க கட்டி ஆபரணமானது போல. சரி சரி சரி, தங்க கட்டி ஆபரணம் ஆச்சுன்னா அந்த தங்க ஆபரணம், அந்த ஆபரணமும் தங்கம் தானே தவிர வேற ஒண்ணு மாற்றம் இல்லை. வேறுதான் மாற்றமே, கட்டியா இருந்தது ஆவரணமாக வந்தது. அதே போல பரம உலகம் ஆச்சுன்னா உலகம் முழுவதும் பரமமயமாக இருக்கு, சுத்தமாக இருக்கு. அப்ப அது தவறு. அவங்க சொல்றது இதுக்கு வந்து அபேதம் சொல்லுவோம். அவங்க சொல்றது அபேதம், அபேதம், அபேதம் என்றால் பேதம் இல்லாத அபேதம். அவங்க சித்தாந்தம் அபேதம், அவ்வளவுதான். இரண்டாவது மாத்துவர். மாத்துவரும் உங்களுக்கு தெரியுதா? மாத்துவருங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்துவாச்சாரியம் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன அடையாளம்? சந்தனமான ஓட்டுவாங்க, கோபி அங்க கிருஷ்ணன் வழிபடுறவங்க மாத்துவம். அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? கடவுளும் உலகமும் இருளும் வெளியும் போல, இருளும் வெளியும் போல. கடவுள் ஒளி உலகம் இருக்கும், இருளும் ஒளியுமாக இருக்கும். கடவுள் ஒளி உலகம் இருக்கும், இருளும் வெளியும் போல கடவுள் உலகம், இருளும் வெளியும் போல கடவுள் உலகம். சரி, அப்படி இருளும் வெளியும் போல கடவுள் உலகமும் இருந்தா இருள் தோன்றும் போது ஒளி தோன்றும் போது இருள் இருக்காது, இருள் தோன்றும் போது ஒளி இருக்காது, ஒளி தோன்றும் போது இருள் இருக்காது, இருள் தோன்றும் போது ஒளி இருக்காது. அப்போ ஒண்ணு கொண்டு தொடர்பு இல்லை, ஒண்ணு கொண்டு தொடர்பு இல்லை. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லையானா, அதே போல கடவுளுக்கும் உயிருக்கும் தொடர்பு இல்லை. கடவுளுக்கும் உயிருக்கும் தொடர்பு இல்லைன்னா உயிர்கள் வாழாது. கடவுள் தொடர்பு இல்லையானால் உயிர்கள் வாழாது. வருமா அதை அவங்க மதம் இருளும் படிக்கும் போற அவங்க 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 மதம் பேதம் பேதம். சங்கரர் மதம் அபேதம், மாத்தூர் மதம் பேதம் பேதம். அதுக்கு மேல இன்னொரு மதம் சொல்றேன் பாரு, சொல்லும் பொருளும் போல, சொல்லும் பொருளும் போல, பேதாபேதம் அபேதம் பேதம் பேதாபேதம். அபேதம் மாயாவாதி மதம், பேதம் மாத்தூர் மதம், பேதாபேதம் இது பாஞ்சராத்திரி மதம். பாஞ்சராத்திரினா வைஷ்ணவம், வைஷ்ணவம். அவங்க எப்படி சொல்றாங்க, கடவுளும் உலகமும் எப்படி இருக்குன்னா பேதாபேதமாக இருக்கிறது. பேதாபேதம் என்றால் சொல்லும் பொருளும் போல, சொல்லும் பொருளும் போல. இப்ப சொல்லு என்று சொன்ன உடனே பொருள் வந்து வருது. புத்தகம் சொல்லு, புத்தகம் சொல்லு, அந்த சொல்லுக்குரிய பொருள் இந்த 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 உருவம், இந்த உருவம். இது இது வேதாபேதம் சொல்றது. வேதாபேதம் வேதமாகும் அபேதமாகும் இருப்பதனால வேதாபேதம் என்று சொல்லுவது. இப்படி சொல்லும் பொருளும் போல இருக்கிறது என்று சொன்னால், சொல்லுங்கிறது இருக்கிறது வாக்கில் இருக்கு, பொருள் தனியாக சொல்லு வாக்கில் இருக்கிறது, பொருள் தனியாக இருக்கிறது. அப்ப பிரம்மமும் உலகம், பிரம்மம் ஒரு பக்கம் உலகம் ஒரு பக்கம். அப்ப பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லை. சொல்லு புத்தகம், அது வேற இது வேற. அங்கே அத்துவதுங்கிறது பேச்சே இல்லை, கலப்புங்கிறது பேச்சே கிடையாது. சொல்லு வாக்கில் தானே இருக்குது, பொருள் வேற எத்தனை இருக்குது. வாழைப்பழம் என்று சொல்லுறோம்னு வச்சுக்க, வாழைப்பழம் என்று சொன்னால் வாழைப்பழம் வேறையாக இருக்கிறது, சொல்லுகிற வாக்கு வேறையாக இருக்கிறது. அப்ப கடவுள் வேற இடம், உலகம் வேற இடம் ஆகும். அப்ப கடவுளால உலகத்துக்கு நன்மை இல்லை. விளங்குதா? இப்ப இந்த இது பேதாபேதான், இது பஞ்சராத்திரின்னு சொல்றது, வைஷ்ணவத்தை பஞ்சராத்திரிகள்னு சொல்றது. ஆகவே இப்படி அபேதம் அடாது, அபேதம் பொண்ணும் படியும் போல, நல்லா ஞாபகம் வச்சு, அபேதம் பொண்ணும் படியும் போல, பேதம் இருளும் வெடியும் போல, பேதாபேதம் சொல்லும் பொருளும் போல. இதே நம்ம திருவிளையாடல் புராணத்திலே வாதகுருடிகளுக்கு உபதேசித்த புராணத்திலே சொல்லுகிறாரு, வேதவாகம சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதமாகிய பணக்கருத்து. வேதம் பேதாபேதம் அபேதம், அபேதம் பேதம் பேதாபேதம், அவங்க ஒரே கொள்கை உடைய ஒரே கடவுளும் உலகமும் அபேதமாக இருக்கிறது, கடவுளும் உலகமும் பேதமாக இருக்கிறது, கடவுளும் உலகமும் பேதாபேதமாக இருக்கிறது. அவருடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை, கடவுளும் உலகமே எப்படி இருந்து அபேதமாக இருக்கிறது மாயாவாதி, கடவுளும் உலகமே எப்படி இருக்கிறது பேதமாக இருக்கிறது மாத்தூர், கடவுளும் உலகமே எப்படி இருக்கிறது பேதாபேதமாக இருக்கிறது பாஞ்சராஜ். ஒவ்வொன்றே 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 அப்படி பொண்ணும் படியும் போல இருந்தா பிரமத்தினுடைய தன்மை உலகத்துக்கு இருக்கவனும் இல்லை, நன்றாகவே தெரியும், நன்றாகவே தெரியும். அதனால அந்த மதமும் அடாது. அடுத்தாறு போல வேதமாக சொல்லப்படுகிற இருளு வெடியும் போல என்றால் கலக கடவுளுக்கும் உலகம் தொடவே இருளுக்கும் சூரியனுக்கு இருளுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையே இல்லவா? அது போல கடவுளுக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இருளு உலகம் அது அடா. அதுக்கு மேல அந்த சொல்லும் பொருளும் போல என்பதுதான் பேதாபேதம். சொல்லுன்று சொல்லு, சொல்லு ஒரு பக்கம், பொருள் ஒரு பக்கம். அதனாலே அப்ப பிரம்மம் ஒரு பக்கம், உலகம் ஒரு பக்கமாக இருக்கும். அதனாலேயும் உலகத்துக்கு பிரயோசனம் இல்லை. ஆகையினால இது முன்பு நடாது என்று கொடுத்து, இது உலகலாமாயி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஒழுங்கி என்று இந்த சித்தியாரில் ஆரம்பிக்கிறார் அல்லவா, அதுதான் அவையேதானே ஆயிருவனை என்கின்ற சிவஞான பூதத்தினுடைய வாக்கியம். அவையே தானே ஆயிருவனை, அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய், அவையேயாய் ஒன்றாய் அவையே தானேயாய் வேறாய், அவையேயாய் வேறாய் அவையே தானேயாய் ஒன்றாய் அவையே தானே அவையே தானேயாய் என்பது உடனாய், ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பது சைவ சித்தாந்தம். இது பெரிய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை, இந்த சித்தாந்தத்தை, இந்த உண்மையை இது சுவாமி சொல்லி வச்சிருக்காரு, சிவபெருமானும் சொல்லி வச்சிருக்காரு ஆகமத்தில். நல்ல புரியுதா? அந்த ஆகமத்திலே சொன்ன அந்த உண்மைகளே ஞானிகளாலே ஆக்கப்பட்ட இந்த நூலுடைய தமிழ் உள்ள நம்ம கிடைச்சிருக்கிறது ஒரு பொருள். இப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப அந்த மதத்துக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு உள்ள வேறுபாடு தெரியுதா இல்லையா? அவர் சொல்றது அறிவுக்கு பொருத்தமாக இருக்குதாங்கிறேன். பொருத்தமாக தெரியுதா? பொண்ணும் பணியும் போல பொருத்தம் இல்ல, இருளி வடியும் போல பொருத்தம் இல்ல, சொல்லும் பொருளும் போல பொருத்தம் இல்ல. சேதனமாயிருக்கிற உயிர்களையும் அசேதனமாயிருக்கிற பாசத்தையும், சேதனமாயிருக்கிற பசுவையும், சேதனம்னா அறிவுள்ள, சேதனமாயிருக்கிற பசுக்களையும் அசேதனமாயிருக்கிற பாசத்தையும் ஊட்டி வச்சு, ஊட்டி வச்சு அதன் மூலமாக பசுக்களுக்கு வாழ்வை தந்து, இந்த உலக வாழ்வை தந்து, இன்ப துன்பங்களை தந்து முத்தி விட்ட தரும். அப்படின்னா இதுக்கு ஒரு ஆடு வேணும், இதுக்கு ஒரு ஆடு வேணும், கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆடு வேணும், அது வந்து சந்தேகமே இல்லை. இப்ப எப்படின்னா, இப்ப காப்பி இருக்குது, காப்பி இருக்கு, குடிக்கிறதுக்கு நாவும் இருக்குது, ரெண்டு இருந்தா போதுமா? காப்பி வாய்க்கு வந்துருமா? காப்பி இருக்குது, எங்கப்பா காப்பி? இந்த காப்பி இருக்கிறது, நாவும் இருக்குது, இது குடிக்கலாம்னு ஆசை இருக்குது. காப்பிக்கு அந்த புத்தி இல்லை, காப்பிக்கு அந்த புத்தி இருக்காது. புத்தி உள்ளவனா? இது நல்ல உதாரணம் ஐயா. அறிவு உள்ளவனா இருக்கிற எனக்கு காப்பியை குடிக்கலாம்னு பிரியம் இருக்கிறது, காப்பி முன்னால் இருக்கிறது, அதா வந்து நாவல சேரா, நடுவுல ஒரு ஆடு, அந்த ஆளாரு, அந்த ஆளாரு நடுவு யாரு? கை. நல்லா புரியுதா? காப்பி வந்து பாசம், காப்பி பாசம், காப்பி இல்லதான் நமக்கு பாசமே இருக்கு, காப்பி பாசம், புரியுதா? இந்த நாது பசு கை, காப்பி பாசம், நாது பசு, நாது பசு, இது ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன வேணும்? கை. கையினாலே அந்த காப்பியை எடுத்து நாவிலே ஊற்றி உணவில்லையானால் இவனுக்கு பசி தீராது, வேட்கை தெரியாது. அதனாலே கையாயி கை உபகாரம் செய்யவில்லையானால், கை உபகாரம் செய்யவில்லையானால் காப்பி நாவு கொடுப்பான். சிவன் உபகாரம் செய்யவில்லையானால் பசு பார்க்க கூடாது. நல்ல உதாரணம், நல்ல நல்ல கவனிக்கணும். இது புது உபகாரம், புது உபகாரமா? இது புது உதாரணம் பாரு. காப்பியா? இது பாசம், காப்பி பாசம், அதுல ஒண்ணு சந்தேகம். குடிக்கலாம், இந்த கை உதவி இல்லையானால் காப்பி பாரு. பசுபாசங்களை கூட்டி வைக்கின்றவன் இறைவன், பசுபாசங்களை, பசுவாயி உயிரையும் பாசமாயி உலகத்தையும் சேர்த்து அதுல உடல வைக்கிறவன் இறைவன், இன்ப துன்பங்களை அனுபவிக்க வைக்கிறவன் இறைவன். அப்படி அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், பசுவோடவும் பாசத்தோடவும் கூடி, பசுவோடவும் பாசத்தோடவும் கூடி, பசுவோடவும் பாசத்தோடவும் கூடி உயிரோட வாழ வைக்கிறான். இப்ப கையானது காப்பியோடவும் குடிச்சு நாவோடவும், இது நல்ல உதாரணம்மா. கைய காப்பி டமரல்ல கை வச்சுதா நாவு, இப்ப பாசமாகிய காப்பியிலையும் கை போச்சு, பசுவாகிய நாவிலையும் கை போச்சு, ரெண்டு பக்கமும் உதவியது. அதே போல பாசத்தோடவும் கலந்து பாசத்தையும் இயக்கி, பாசம் ஜடப்பொருள் இயங்காது, தானே இயங்காது, தானே காப்பி வராது. பாசமாகிய உலகத்தோடும் கலந்து, பசுவாகிய உயிரோடும் கலந்து, இரண்டையும் இயக்கி, இரண்டையும் சேர்த்து உலகத்திலே வாழ வைக்கிறான் உயிரினை. இதுக்கு பேரு அத்துவதம், இதுக்கு பேரு அத்துவிதம் என்று சொல்லு. கலந்து இருப்பதனாலே, கலந்து இருப்பதனாலே அத்துவிதம்னா இரண்டு அல்லாதது ஒன்றும் அல்லாதது. அத்துவதங்கிறதுக்கு ரெண்டும் அல்லாதது ஒன்றும் அல்லாது. உலகமும் கடவுளும் ஒன்றா இரண்டா? ஒன்றும் அல்ல, இரண்டும் அல்ல. பொருள் தன்மையினால ரெண்டு தான், கலந்து இருப்பதனால ஒன்று. ஒன்றுனே சொல்லிடலாமா? இல்ல இல்ல, ரெண்டு தான், ரெண்டு தான், ரெண்டு ரெண்டுமே சொல்லாம இல்ல, ஒண்ணுதான் ஒண்ணுதான். அப்படி அத்துவிதங்கிற சொல்லு புரியுத? அத்துவிதம் என்றால் துரிதம் என்றால் ரெண்டு, துரிதம் என்றால் இரண்டு. ஆ போட்டா இரண்டு அல்ல, என்ன சொல்றாங்க? இரண்டு அல்லன்னு சொன்ன அண்மை என்று சொல்ல, வேறன்மை, வேறன்மை, வேறு அல்ல, வேறு அல்ல. அதை எப்படி சொல்லுதுன்னா, இந்த பொருளும் அந்த பொருளும் ரெண்டும் கலந்து இருப்பதனாலே ஒண்ணுன்னு சொல்லலாம், கலந்து இருப்பதனாலே ஒண்ணுன்னு சொல்லலாம். பொருள் தன்மையினாலே வேறு, பொருள் தன்மையினாலே வேறு. அதனால இறைவனும் உலகமும் ஒன்றா இரண்டா? ஒன்றுமல்ல, ஒன்றுமல்ல. கலக்க ஒன்றாக கலக்கவில்லை இயங்காது. ஆனா கலந்தாலும் இறைவன் தனி, உலகம் தனி. இப்ப சூரியன் எப்படி இருக்கிறான்? உலகத்தோடு கலந்து இருக்கிறானா தனியா இருக்கான? கலந்துதான், எல்லா பொருளையும் கலந்து இருக்கிறான். எல்லா பொருளையும் சூரியனுடைய ஒளியானது எல்லா பொருளையும் கலந்து இருந்தாலும் கலக்கவில்லையானால் அந்த பொருள் வாடாது, வளராது, தெரியாது, வாடாது, வளராது, தெரியாது. இது நல்ல உதாரணம். சூரியனுடைய கதிர்கிரணங்கள் உலகத்தில் இருக்கிற பொருள்களிலேயே கலக்கவில்லையானால் வாடாது, வளராது, தெரியாது. இது ஒத்துக்கலையா இல்லையா? சரி. ஆனால் கலந்திருப்பதனால ஒண்ணு, ஆனா சூரியன் சூரியன் தான், உலக பொருள். சூரியனுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, விகாரம் கிடையாது. சூரியனுக்கு எந்த விதமான மாறுபாடு, விகாரங்கள் அவனுக்கு அசுத்தம் கிடையாது. அது போல கடவுள் எப்படி இருக்கிறான் என்றால், சிவபெருமான் எப்படி இருக்கிறான் என்றால், உலகத்தோடு கலந்து கலந்து இருந்தாலும் எப்படி இருக்கிறான்னா, அவனுடைய தன்மை வேறு, உலகத்தன்மை வேறு. ஆக இதை வந்து அத்துவிதம் என்று சொல்லுவது. இதை எப்படி சொல்லுதுன்னா, நம்முடைய அவன் பேத மாத்திரம் கொள்ளுகிறான் ஒரு சமயவாதி, இன்னொரு சமயவாதி அபயத மாத்திரம் கொள்ளுகிறான், இன்னொரு சமயவாதி பேதாபேதம் என்று சொல்லுகிறான். இதை அடிப்படையை வச்சுங்க, அபேதம் பேதாம் பேதாபேதம், அபேதம் பேதம் பேதாபேதம், அபேதம் மாயாவாதி மதம், பேதம் ஆத்துவரும் மதம், பேதாபேதம் பாஞ்சராத்திரி மதம், எல்லாம் விளங்குதா?